வணக்கம் செல்வமணி அவர்களே.
வணக்கம் பிரபாகர், சொல்லுங்க பிரபாகர்.
அதாவது ஆஸ்திரேலிய தமிழ் நேயர்கள் சார்பிலே உங்களை சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம்.
ரொம்ப நன்றி பிரபாகர். எனக்கும் வந்து உங்கள் மூலமா வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற தமிழர்கள் கூட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு முதல் என்னோட நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன். என்னுடைய வணக்கங்கள். சொல்லுங்க பிரபாகர்.
அதாவது 80களிலே திரைப்பட கல்லூரி மாணவர்கள் தமிழ் சினிமாவிலே நுழைந்து சாதனை படைத்த ஒரு காலகட்டத்திலே இயக்குநர் ஆபாவாணனை தொடர்ந்து உங்களுடைய வரவு பெருமளவிலே கவனிக்கப்பட்டது. ஆனால் அந்த வரவு என்பது இலகுவானதாக உங்களுக்கு அமையவில்லை. பெரும் போராட்டங்கள் சோதனைகளுக்கு பிறகுதான் நீங்கள் ஒரு இயக்குநராக உங்களை நிலைநிறுத்த முடிந்தது என்பதை பற்றி அறிந்து கொண்டேன். அந்த ஆரம்பத்தை பற்றி சொல்லுங்களேன்.
எல்லா ஆரம்பமே வந்து கஷ்டமானதா இருக்கும். வந்து போராட்டத்து பிறகுதான் நம்ம வந்து எந்த வெற்றியுமே அடைய முடியும். சினிமா துறையும் அது மாதிரிதான். ஏறக்குறைய வந்து சினிமாவில வந்து நமக்கு வந்து அளவற்ற புகழும் பெரும்பாலான பணமும் ஒரு நல்ல தொடர்பும் கிடைக்கிறதால இதுல வந்து போராட்டம் மற்ற துறையை விட இதுல ரொம்ப அதிகமான போராட்டம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா இதனோட வெற்றி வந்து நிறைய பேரால் விரும்பப்படுறதால போராட்டங்கள் எனக்கும் நிறைய அதிகமாக இருந்தது. ஆனா அப்ப வந்து இயக்குனர் ஆபாவாணன் வந்து முதல்ல வந்து ஊமை விழிகள்ங்கிற ஒரு படத்தை எடுத்து அது வந்து இந்திய அளவுல மிக பிரம்மாண்டமாக பேசப்பட்ட பிறகு தமிழ் சினிமாவில திரைப்பட கல்லூரி மாணவர்களோட வரவும் அவருடைய இருப்பும் வந்து கவனிக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் தான் 1988 நான் வந்து உதவி இயக்குனரா வந்து வெளியே வரேன். அப்பதான் வந்து திரைப்பட கல்லூரியில என்னுடைய பட்டப்படிப்பை முடிச்சிட்டு வெளியே வரேன். அப்போ இயக்குனர் மணிவண்ணன் கிட்ட வந்து நான் வந்து உதவி இயக்குனரா வந்து ஜாயின் பண்ணேன்.
அதாவது எந்த திரைப்படத்தின் மூலம் எந்த திரைப்படத்தின் மூலம் அவரோடு
அது வந்து பாலைவன ரோஜாக்கள் விடிஞ்சா கல்யாணம் ரெண்டு படம் அப்போ அவர் வந்து இயக்கிக்கிட்டு இருந்தாரு. அதுல நான் அவரோட உதவி இயக்குனரா வந்து அவரோட சேர்ந்து பணிபுரிய தொடங்கினேன். அப்ப வந்து உள்ளத்தில் நல்ல உள்ளங்கிற படத்தை கூட அவர் இயக்குநராக இருந்தார். அந்த படத்துல வந்து திரு விஜயகாந்த் அவர் வந்து ஹீரோவா நடிச்சார். அப்பதான் வந்து எனக்கும் விஜயகாந்த் சாருக்கும் வந்து ஒரு நட்பு ஏற்பட்டது. அவர் நான் ஒர்க் பண்ற இல்ல என்னோட நட்புக்காக வந்து அவர் வந்து ஒரு வாய்ப்பு அளித்தார். ஒரு கதையை சொல்ல சொன்னார். அவரே வந்து அவரும் அவர் அப்போ வந்து தாத்தா இப்ராஹிம் ராவத்தர் அவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள். அவங்களோட ஸ்தாபனத்தில்தான் முதன்முறை எனக்கு வந்து வாய்ப்பு குறைச்சி இயக்குவதற்கு. அந்த வாய்ப்பு சொன்னா அது வந்து ஒரு நாள் ஃபுல்லாயிடும். அந்த வாய்ப்பை எப்படி நான் வந்து பெற்றேன் அப்படிங்கிற சொன்னா அதுக்கு வந்து ஒரு நாள் ஆகும். அவ்வளவு கடினமான போராட்டத்திற்கு அந்த வந்து வாய்ப்பு எனக்கு கிடைச்சது.
அதாவது அந்த புலன் விசாரணை திரைப்படத்தினுடைய கதையை நீங்கள் இப்ராஹிம் ராவித்தர் அவர்களுடன் கொடுக்கும் பொழுது அவருக்கும் அந்த நேரத்தில் விஜயகாந்த் அவர்களுக்கு மிகுந்த வேலைப்பாடு இருந்த காரணத்தினால் நீங்கள் அதை ஒரு சித்திர கதை மாதிரியாக எழுதி கொடுத்ததாக கூட அறிந்தீரா? அப்படியா?
ஆமாம், வேலைப்பளு அதிகமாக இருந்ததுங்கிறது ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா வந்து என் மேல இருக்கிற நம்பிக்கை வந்து குறைவா இருந்ததுங்கிறது அதனோட முக்கியமான காரணம். ஏன்னா வந்து அப்ப வந்து விஜயகாந்த் சார் கிட்ட வந்து கதை கேட்டு கதை சொல்லி வர்றவங்க வந்து ஆயிரக்கணக்கான பேர். அந்த ஆயிரக்கணக்கான பேர் வந்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். அப்ப வந்து எனக்கு வந்து எந்த விதமான பின்புலமோ இல்ல வந்து என் வந்து என்னை பார்க்கும்போது கூட என் மேல வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுற மாதிரி என்ன அமைப்ப கூட என்னோட இதுல இல்ல. அப்ப வந்து அவங்களுக்கு என் மேல வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இல்ல. அப்ப நான் கதை சொல்லி அவங்கள வந்து ஒப்புவிக்க முடியுங்கிற நம்பிக்கை கூட எனக்கு போயிடுச்சு. ஏன்னா ஏறக்குறைய வந்து ஒரு வருஷமா அவங்ககிட்ட போராட்டத்துக்கு பிறகு எல்லாரும் கதை சொல்றாங்க, நம்மளும் கதை சொன்னா வந்து சரியா இருக்காது, அடுத்த கட்டத்துல என்ன பண்ணலாம்னு யோசிச்சுதான் வந்து நான் வந்து அந்த நான் சொல்ல போற கதைய அப்படியே வந்து ஒரு கதை காட்சிகளா மாற்றி அந்த காட்சியை வந்து படங்களா மாற்றி அந்த படத்தை வந்து வண்ணப்படமா மாற்றி அதை போட்டோகிராஃப் பண்ணி அதை ஒரு ஆல்பம் மாதிரி தயார் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்த பிறகுதான் அவங்களுக்கு வந்து என் மேல வந்து ஒரு நம்பிக்கை வந்தது. ஏன்னா முதல்ல நம்பிக்கை ஏற்படுறதுதான் அந்த சினிமாவில வந்து ரொம்ப கஷ்டமான காரியம். அதை பண்ணிட்டோமா அடுத்து கொஞ்சம் நம்மளுடைய இது சீக்கிரமா முடியும்.
நிச்சயமாக உண்மையை சொல்ல போனால் இன்றைக்கு வந்து உங்களுக்கு பின்னால் வந்தவர்கள் பலர் இந்த வித்தியாசமான சினிமா என்று சொல்லும் பொழுது, அதாவது செல்வமணி என்ற ஒரு இயக்குனருடைய பாணி என்பது, அதாவது நடைமுறை வாழ்க்கையிலே அல்லது ஒரு பரபரப்பான ஒரு செய்தியை அப்படியே எடுத்து அதற்கு பின்னால் ஒரு பெரும் திரைக்கதையை உருவாக்கி அவற்றை சினிமாவாக்குவது என்பது செல்வமணி அவர்கள் தமிழ் சினிமாவுக்கு அமைத்துக் கொடுத்த ஒரு புதிய பாணி என்று நான் சொல்வேன். ஏனென்றால் புலன் விசாரணை என்ற திரைப்படம் வந்தபொழுது அப்படியே அந்த ஓட்டோ சங்கருடைய அந்த கதையை நீங்கள் ஒரு ஒரு பகுதியாக எடுத்துக்கொண்டு அதுக்கு ஒரு நல்ல ஒரு திரைக்கதையை அமைத்து அந்த படத்தை உருவாக்கி இருந்தீர்கள். அதற்கு பின்னால் எத்தனையோ இளம் இயக்குநர்கள் அல்லது இப்பொழுது இருக்கின்ற சங்கர் போன்ற இயக்குநர்கள் சமுதாய பிரச்சனைகளை வைத்து எடுக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக நீங்கள் 80களின் இறுதியிலே வந்திருந்தீர்கள். இப்படியான ஒரு பாணியை அன்றைய காலகட்டத்திலே குறிப்பாக தமிழ் சினிமா என்பது ஒரு கிராமியம் சார்ந்த அல்லது நகரத்திலும் ஒரு பழகி போன ஒரு கதையம்சம் கொண்ட ஓட்டத்தோடு இருந்த ஒரு ரசிகனுக்கு இப்படியான ஒரு வித்தியாசமான ஒரு பாணியை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் எப்படி உங்களுக்கு வந்தது?
முதன் முதல்ல இயக்குநரா வரணும்னு முடிவெடுத்த பிறகு எனக்கு கூட வந்து இப்ப என்ன வந்து வெற்றிங்கிறது வந்து எல்லாருக்கும் வந்து எப்பவும் நிரந்தரமான ஒண்ணு இல்லை. என்னை விட சாதனை படிச்சவங்க ஸ்ரீதர், பாலச்சந்தர், பாரதி ராஜா, பாக்யராஜ், இது மாதிரி ஒரு ஒரு காலகட்டத்திலேயே ஒரு ஒரு இயக்குநர் சாதனை பண்ணிட்டே தான் இருக்காங்க. இது மாதிரி வந்து ஆயிரக்கணக்கான இயக்குநர்கள், ஏறக்குறைய வந்து ஒரு 5000 இயக்குநர்கள் தமிழ் சினிமாவில் வந்து போயிட்டுருக்காங்க. ஆனா ஒரு 50 இயக்குநர்கள் தான் வந்து தமிழ் சினிமாவில இன்னைக்கும் வந்து நினைவுல நிறுத்தப்படுறாங்க. அப்ப நான் முதல்ல படம் பண்ணணும்னு நினைச்ச போது என்னோட முத்திரை ஒண்ணு இருக்கணும், வந்து படம் பண்றது வெற்றி பெறுவதுங்கிறத விட காலத்திலும் என்னோட வந்து முத்திரை ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு வந்து நான் முடிவு பண்ணேன். அப்ப எது மாதிரியான படங்களை வந்து நம்ம இயக்கலாம்னு சொல்லும் போதுதான் வந்து அதுக்கான சோதனை வந்து நிறைய விஷயங்களை தேர்ந்தெடுத்தேன். அப்ப வந்து நகர்ப்புறம் அது சம்பந்தமான திரைப்படங்களை வந்து, அதாவது மத்தியதர வர்க்கத்துக்கு உண்டான குடும்பத்துக்கு உண்டான கஷ்டங்கள், அதனுடைய கலாச்சார பின்னணி, உறவு முறை, இதெல்லாம் வந்து திரு பாலச்சந்திரர் அவரால் சொல்லப்பட்டது. ஏன்னா அவரோட படங்கள் தான் இது வந்து இது மாதிரியான பாலச்சந்தர் படம் என்னாலும் அது இல்ல, யார் படம் பண்ணாலும் இது பாலச்சந்தர் படம் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்ல பாலச்சந்தர் படம் பண்ணா அது மாதிரியான படங்கள் சொல்லுவாரு. அப்புறம் காதல், அழகியலான காதல் கதைகள் வந்து ஸ்ரீதர் சார் படம் பண்ணாங்க. அது போல வந்து பாரதி ராஜா வந்து தமிழ் கிராமப்புற இல்ல தமிழ்நாட்டோட மண்வாசனையான படங்களை வந்து தேர்ந்தெடுத்து இல்ல அதுக்கான கதைக்களங்களை தேர்ந்தெடுத்து அது மாதிரியான படங்களை வந்து டைரக்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து யார் படம் பண்ணாலும் வந்து பாரதி ராஜா படம் மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்ற மாதிரியான ஒரு நிலையை அவர் உருவாக்குனார். அப்போ நான் வந்து என்ன மாதிரியான படங்களை பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ண பிறகு இல்ல வந்து நானே எனக்குள்ள கேள்விகள் கேட்ட போது, அப்ப எது இது வரைக்கும் தமிழ் சினிமாவில இல்ல இந்திய சினிமாவில இல்லாத ஒரு பாணியை கையாளணும், அது வந்து சூஸ் பண்ணணும் தான் நான் வந்து நிறைய வந்து ஏறக்குறைய வந்து ஒரு வருடமா உட்கார்ந்து அதை யோசிச்சு வாழ்வியல்ல சமூக வந்து கதைகளை நம்ம உருவாக்குறத விட நம்ம சுத்தி நடக்கிற விஷயங்களை கதைகளா மாத்தலாம், அது வந்து மக்களால பெருதா விரும்பப்படும் அப்படின்னு வந்து நான் முடிவு பண்ணப்போதுதான் வந்து கதைகளை தேர்ந்தெடுத்தேன். அதாவது வந்து நம்மளை சுத்தி நடக்கிற குற்றங்கள் இல்ல நல்ல விஷயம், கெட்ட விஷயம், நல்ல விஷயங்கள் இருந்து நல்லது சொல்றது, கெட்ட விஷயங்கள் இருந்து என்ன மாதிரியான கெட்டதுகள் நடக்குது, அதை நம்ம எப்படி வந்து அதை எதிர்கொள்ளுங்கிற விஷயத்த சொல்றது, இது மாதிரியா தேர்ந்தெடுத்தா வந்து நான் வந்து ரியல் கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிற இது வந்து நான் வந்து தேர்ந்தெடுத்தேன்.
உண்மையிலேயே புலன் விசாரணை என்பதன் அந்த திரைப்படத்தினுடைய ஒரு பரபரப்பான வெற்றி என்பது உங்களுக்கும் ஒரு உங்கள் மீதான அல்லது நீங்கள் எடுத்துக்கொண்ட அந்த பாதையின் மீதான ஒரு நம்பிக்கையை வலுவாக ஏற்படுத்தியிருக்கும் இல்லையா? அதாவது அந்த படத்திற்கு பின்னர் உங்களுக்கு கிடைத்த ஒரு பெரும் பொறுப்பு அன்றைய காலகட்டத்திலே முன்னணி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களுடைய 100வது திரைப்படம் கேப்டன் பிரபாகரன், அந்த திரைப்படத்தை இயக்கக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பு. அந்த வாய்ப்பு வந்த அந்த வாய்ப்பு கிடைத்த அந்த அனுபவம் அதை பற்றி சொல்லுங்களேன்.
தமிழ் சினிமாவில் மட்டுமில்ல வந்து வாழ்க்கையில கூட வந்து முதல் வெற்றி தான் ரொம்ப கஷ்டம், முதல்ல பணம் சம்பாதிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதுக்கு பிறகு அந்த வெற்றி நமக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாக்கும், அந்த பணம் நிறைய பணத்தை உருவாக்கும். அது போலதான் வந்து எனக்கு புலன் விசாரணை தான் வந்து அந்த வெற்றி தான் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து அந்த வெற்றி வந்து உடனடியா எனக்கு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய வாசலை திறந்து விட்டது. எந்த நட்சத்திரம் இந்த உச்ச நட்சத்திரமா இருந்தாலும் அன்னைக்கு வந்து தமிழ் சினிமா மட்டும் இல்லாம இந்திய சினிமாவில் இருக்கிற எல்லா நட்சத்திரங்களுமே வந்து என்னோட படம் பண்ணணும்னு வந்து விருப்பப்பட்டாங்க. அது போல வந்து மாபெரும் வெற்றி படமா மட்டும் இல்லாம ஒரு புதுசான வந்து ஒரு பாணியை வந்து அந்த படம் உருவாக்கிடுச்சு. அப்போ வந்து நிறைய பேர் வந்து நிறைய நிறைய நட்சத்திரங்கள் வந்து என் கூட படம் பண்ணணும்னு விருப்பப்பட்டாங்க. அப்போ வந்து ஆனா வந்து நான் வந்து விஜயகாந்த் சார் அவங்களுக்கு தான் முதல் உரிமை கொடுத்தேன். ஏன்னா வந்து அவர் தான் வந்து என்ன வந்து யாருன்னு தெரியாத ஒரு செல்வமணிய தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாம இந்தியாவுல மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கிற அனைத்து தமிழர்களுக்கும் வந்து என்னை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு காரணியா இருந்தாரு. அதனால அவர் படத்தை டைரக்ட் பண்றதுன்றதை நான் முடிவு எடுத்த பிறகு அப்ப அவர் வந்து 92வது படமும் என்னது என்னோட புலனுசாமி அது பிறகு வந்து 100வது படமா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அவர் வந்து முடிவு பண்ணப்போதான் நான் வந்து அந்த படத்தை சூஸ் பண்ணி நான் கேப்டன் பிரபாகரனை வந்து இயக்குவதற்கு அது ஒரு அந்த நன்றி உணர்ச்சியும் அன்னைக்கு வந்து ஒரு பெரிய படம் பண்ணணும்னா அதுக்கு வந்து அந்த கூட்டா இருந்தால்தான் பண்ண முடியுங்கிற ஒரு நிலையம் தான் நான் வந்து கேப்டன் பிரபாகரன் உருவா டைரக்ட் பண்றதுக்கு ஒரு காரணமா வந்து.
பொதுவாக இந்த 100வது படம் என்பது பல நடிகர்களுக்கு பெரும் வெற்றியை கொடுக்கவில்லை, ஒரு சில நடிகர்களுக்கு தான் ஒரு தனித்துவமான ஒரு பெரும் வெற்றியை கொடுத்திருக்கிறது. அந்த வகையிலே விஜயகாந்திற்கு கிடைத்த அந்த படம் என்பது ஒரு பெரும் வெற்றி படமாகவும் அமைந்தது இல்லையா?
ஆமா, ஒரு சிலருக்கு யாருக்குமே வந்து 100வது படம் வந்து வெற்றி படமா அமைஞ்சது இல்ல. தமிழ் நட்சத்திரம் இந்தியாவில கூட வந்து எந்த ஆர்டிஸ்டுக்கும் வந்து அப்போ வந்து 100வது படங்கிறது வந்து ஏன்னா 100வது படம் பெருசா எதிர்பார்க்கப்பட படமா இருக்கிறதால பெருசா வந்து அத எதிர்பார்ப்புக்கு வந்து யாரும் ஈடு செய்ய முடியாத ஒரு இது உடலும் உருவாகும். அதனால வந்து எல்லா படமே குறிப்பா சொல்லணும்னா எல்லா படமே வந்து அதுல தோல்வி படமா தான் இருந்திருக்குன்னு நான் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு நட்சத்திரத்தோட இல்ல யாரோட 100வது படம் கூட வந்து வெற்றி படமா அமைஞ்சது இல்ல. ஆனா முதல் வெற்றி படமா முதல் 100வது படம் வெற்றி படமா அமைஞ்சது எங்களோட காம்பினேஷன் உருவான கேப்டன் பிரபாகரன் படம் தாங்கிறது என்னால வந்து உறுதியா சொல்ல முடியும். அதுக்கு வந்து தமிழ் ரசிகளுக்கும் விஜயகாந்த் சாருக்கும் இப்ராஹிம் ரவுத்தருக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டது.
கண்டிப்பாக உண்மையிலேயே 80களிலே ஒரு தங்க புதையலாக இருந்தவர் இசைஞானி இளையராஜா. அதாவது அவரிடமிருந்து ஒரு 5 பாடல்களை எடுத்துக்கொண்டாலே அந்த பாடல்களை சுற்றி திரைக்கதை அமைத்து பெரும் வெள்ளி விழா படங்களை கொண்டாடிய தமிழ் சினிமா உலகத்திலே அவரோடு இணைந்து நீங்கள் முதல் 2 படங்களை பணியாற்றிய பொழுதும் கூட பாடல்கள் சிறப்பாக வந்தாலும் கூட அந்த முதல் படத்திலே 3 பாடல்கள் என்று நினைக்கின்றேன், 2வது படத்திலே 3 பாடல்கள் என்று இப்படி நீங்கள்
2 பாடல்கள் படத்திலுமே 2 பாடல்கள் தான் வந்து பாடல் காட்சியில் இருக்காங்க.
அதாவது காட்சியாக படமாக்கப்பட்டது இல்லையா?
ஆமா. அப்போ அவரு கூட வந்து படம் பார்த்துட்டு படம் பாக்கிறதுக்கு முன்னாடி வந்து சொன்னார், செல்வமணி வந்து பாட்டே இல்லாம வந்து என்ன வந்து நீங்க நான் மியூசிக் டைரக்டா இருக்கிறது உங்களுக்கு என்ன லாபம் வேற ஏதாவது பண்ணலாமான்னு சொன்னாரு. நான் சொன்ன வந்து இந்த இதுக்கு வந்து பாட்டு வந்து இந்த படத்துக்கு பாட்டு அவசியம் இல்லை சார், இது வந்து பின்னணி இசைதான் இந்த படத்துக்கு மிக அற்புதமா தேவைப்படுற ஒரு விஷயம், அந்த இசையை வந்து நீங்க தான் சரியா கொடுக்க முடியுங்கிறது என்னோட நம்பிக்கை, அதனால தயவு செய்து வந்து நீங்க இந்த படத்துக்கு இசையமைக்கணும் அவர் வந்து ஏறக்குறைய வற்புறுத்தி தான் அவர் வந்து சம்மதிக்கிறார்.
உண்மையை சொல்ல போனால் இசைஞானி இளையராஜாவினுடைய இன்னொரு பரிமாணம் தமிழ் சினிமா மட்டுமன்றி இந்திய சினிமாவிலேயே பின்னணி இசை என்பதற்கு ஒரு தனி இலக்கணம் வகித்தவர் இசைஞானி இளையராஜா. அந்த பின்னணி இசைக்கான ஒரு களத்தை இந்த 2 படங்களையும் நீங்கள் கொடுத்து அந்த படங்கள் வந்த பொழுது அவருடைய பிரதிபலிப்பு அப்படி இருந்தது. அதாவது அந்த படங்களை நீங்கள் முழுமையாக இயக்கிய பின்னர் அவற்றுக்கான அந்த பின்னணி இசை கோர்த்த பொழுது அவர் ஏதாவது கருத்தை வெளியிட்டிருந்தார?
ஆமா, படம் பார்த்துட்டு வந்து சொன்னார் வந்து பாட்டு இல்லாம எடுக்கிறியே இது என்ன, ஏன்னா அப்ப வந்து பாட்டு இளையராஜா பாட்டு இருந்தா 5 பாட்டு இருந்தா படம் ஓடி நிற்கிற ஒரு நிலையில தான் அன்னைக்கு தமிழ் சினிமா இருந்தது. அவரு கூட வந்து என்ன ஏதோ புதுசா பையன் வந்திருக்கான் தான் வந்து ஒரு அவரு கூட மேல பெரிய நம்பிக்கை இல்லாம தான் இருந்திருக்கும். படம் பார்த்துட்டு சொன்னாரு, செல்வமணி வந்து நீ வந்து மிகப்பெரிய இயக்குனராக வர்றதுக்கு உண்டான இது வந்து உன்னோட முதல் படத்திலே தெரியுது, வாழ்த்துக்கள். நான் பாட்டு இல்லைன்னா கூட இந்த படம் எப்படி இருக்கும்னு நினைச்சேன், ஆனா வந்து இந்த 2 பாட்டு கூட தேவை இல்லைன்னா கூட இந்த படம் ஓடக்கூடிய இது நீங்க ஏற்படுத்திருக்கீங்க, வந்து உன்னோட வாழ்த்துக்கள் வந்து மனந்திருந்து அவர் பாராட்டினார்.
மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அதேவேளை பின்னர் அதிரடியாக இந்த இரண்டு படங்களிலிருந்தும் விலகி முழுமையான புதுமுகம் என்று சொல்வதை விட பிரசாந்த் ஏற்கனவே அறிமுகமாகி இருந்தாலும் கூட ஒரு இளம் நாயகன். ரோஜா மற்றும் பல நாயகிகள் அந்த படத்திலே ஒரு அறிமுகமாக வந்தவர்கள். இவர்களை வைத்து ஒரு இளமை ததும்புகின்ற ஒரு திரைப்படம், முழுமையான காதல் கதை, அந்த காதல் கதையோடு அனைத்தும் சூப்பர் ஹிட் பாடல்கள், இவற்றை வைத்து செம்பருத்தி என்ற ஒரு படத்தை இயக்கியிருந்தீர்கள். இப்படி ஒரு அதாவது ஒரு பெரும் நட்சத்திரத்தை வைத்து படம் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு வலிமையும் ஒரு மற்றவர்கள் உங்கள் மீது ஒரு நம்பிக்கையும் பார்த்த காலகட்டத்திலே இப்படி இளம் நடிகர்களை வைத்து ஒரு படத்தை பண்ண வேண்டும் என்ற அந்த நோக்கம் எப்படி வந்தது?
நான் டைரக்டரா வந்த பிறகு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து இப்போ அரவிந்த் ராஜ் வந்து எனக்கு முன்னாடி வந்து என்னுடைய சீனியர் டைரக்டர் வந்து இன்ஸ்டியூட்ல, அது மாதிரி நிறைய இயக்குனர் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு படம் பண்ணி அப்புறமா வந்து ஒரு காலகட்டத்துல அவங்க வந்து மறந்து போயிடுறாங்க இல்ல காணாம போயிடுறாங்க. இது ஏங்கிறது நான் வந்து அனலைஸ் பண்ண போது வந்து அவங்க வந்து பெரிய நட்சத்திரங்கள் மட்டும் பண்ணாங்க. அப்ப அந்த வெற்றி வந்து நட்சத்திரங்கள் மட்டும் போய் சேர்ந்துருக்கு, இயக்குனர் வந்து சேரதில்லை. அப்ப அதுக்கப்புறம் ஏதோ ஒரு தோல்வி படமோ இல்ல படம் இல்லாத காலகட்டங்கள்ல வரும்போது அவங்க மறக்கடிக்கப்படுறாங்க இல்ல மறந்துடுறாங்க அப்படிங்கறது வந்து எனக்கு தெரிஞ்சதுதான். வந்து நான் ரெண்டாவது படம் பண்ண கேப்டன் பவர் பண்ண பிறகு அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்ச பிறகு ஏறக்குறைய வந்து எல்லாருமே எனக்கு நிறைய படம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட காலகட்டத்தில் நான் வந்து எந்த படமும் இப்ப பண்ணக்கூடாது, அடுத்து வந்து நான் வந்து எந்த ஆர்டிஸ்டுமே இல்லாம வந்து ஒரு நியூ ஃபியூச்சர் தான் படம் பண்ணணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணி அப்பதான் வந்து லவ் சப்ஜெக்ட் பண்ணலாம் எல்லாம். அப்ப அந்த வெற்றி படத்துல அந்த படம் வெற்றி படம் அமையும் போது நமக்கு ஒரு 50% அந்த வெற்றி நமக்கு வந்து சேரும் அப்படின்னு வந்து லவ் சப்ஜெக்ட் பண்ண முடிவு பண்ணேன். ஆனா அதுல வந்து ஒரு ஆபத்து கூட இருக்கு. ஒருவேளை அந்த படம் வந்து வெற்றி படம் அமையலன்னா அன்னைய காலகட்டத்திலேயே மறக்கடிக்கப்பட்டுடுவேங்கிறது கூட எனக்கு தெரிஞ்சது. இருந்தா கூட பரவாயில்ல நம்மளால வெற்றி பெற முடியுங்கிற ஒரு நம்பிக்கையிலதான் வந்து அன்னைக்கு வந்து பிரசாந்த் வந்து புதிய நட்சத்திரமா இருந்தா கூட அன்னைக்கு நான் அவர் வந்து அந்த படத்தை வச்சு ஆரம்பிக்கும்போது அவர் படம் ரிலீஸ் ஆக கூட இல்ல, வைகாசி பிறந்த வச்சு அவர் நடிச்சிட்டு இருக்காரு ரிலீஸ் கூட இல்ல. அவர் வந்து எனக்கு ஒரு கிரீட்டிங் ஃபங்க்ஷன் தான், அதை பார்த்தா எனக்கு தேவைப்படுற மாதிரி அவரோட முகம் வந்து அழகான ஒரு ஒரு குழந்தைத்தனமான ஒரு முகம் அவர்கிட்ட இருந்தது. அதனால வந்து அவரை சூஸ் பண்ண அப்புறம் ஏறக்குரிய ரோஜா வந்து ரோஜாவுக்கு முன்னாடி ஏறக்குரிய வந்து ஒரு 20-25 ஹீரோயின்ஸ் வச்சு ஷூட் பண்ணேன். ஷூட் பண்ணி அவங்க யாருமே சரியில்லாத போதுதான் ஏறக்குறைய ஒரு 10-15 நாள் ஷூட் பண்ண பிறகுதான் வந்து ரோஜாவே வந்து நான் செலக்ட் பண்ண வச்சுங்க. அப்போ அது தேதிதான் அன்னைக்கு வந்து அந்த படத்தை வந்து எல்லாமே நியூஸ் வச்சு ஆரம்பிக்கணும்னா வந்து இது ஆரம்பிச்சு அந்த படம் ஒரு வெற்றி படமா அமைஞ்சதாலதான் இன்னைக்கு ஏறக்குறைய வந்து ஒரு 15 வருஷம் ஆனா கூட தமிழ் சினிமாவில எனக்கு வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வந்தா கூட இன்னைக்கு தமிழ் சினிமாவில ஒரு இன்னைக்கும் வந்து எனக்கு ஒரு பேருக்கு காரணம் வந்து அன்னைக்கு நான் எடுத்த முடிவுதாங்கிறது வந்து ஒரு நிதர்சனமான ஒரு ஒன்று.
நிச்சயமாக அந்த படத்திலே இசைஞானி இளையராஜாவினுடைய பாடல்கள் தனித்துவமாக கவனிக்கப்பட்டதற்கு ஏதாவது பின்னணி இருந்ததா? அதாவது அவ்வளவு ஈடுபாட்டோடு அதாவது
நிச்சயமா இருந்தா அவர் ஏற்கனவே வந்து அவர் வந்து செல்லமணி உனக்கு வந்து என்னோட வேல்யூ உனக்கு தெரியல நீ வந்து பாட்டே இல்லாம போட இப்ப இந்த படத்துல மொத்தமா 9 பாட்டு வச்சிருக்க இப்ப பாரு இளையராஜா இளையராஜன் சொல்ல வைக்கிறம்பான்னு சொல்லி அவர் சொல்லியே வந்து இன்னைக்கு அந்த பாட்டை வந்து போட்டார். அதாவது வந்து அந்த ஆனா இளையராஜா வந்து உலகத்துல மிகச்சிறந்த இசையமைப்பாளர் வந்து நான் எப்படி சொல்றேன்னா இந்த 9 பாட்டை வந்து காலையில வந்து 6:45 கம்போசிங் ஸ்டார்ட் பண்ணோம். 7:30 அவர் வந்து வேற படத்தோட ரீ ரெக்கார்டிங் அவர் இருக்காரு. அது ரீ ரெக்கார்டிங் வந்து போன அவங்களுக்கு 9:00 அவங்களோட பணி ஆரம்பிக்கு. அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து இந்த டியூன்ஸ் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு அவர் போனோம். இந்த 9 பாட்டம் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 3/4 நேரத்துல 1/4 நேரத்துக்குள்ள கொடுத்துட்டு அப்புறம் அவர் வந்து டிஃபன் சாப்பிட்டு வந்து வேலைக்கு போனார். அப்போ இந்த உலகத்தை கலக்கி எடுத்த இந்த 9 பாட்டுமே ஒரு 3/4 நேரத்துலதான் வந்து அது வந்து
கண்டிப்பாக கண்டிப்பாக இப்பொழுதெல்லாம் நாட்கணக்கிலே எடுக்கக்கூடிய பாடல் பதிவுகள் என்பது
நாள் கணக்கில் இல்ல வார கணக்குல மாத கணக்குல கம்போஸ் பண்றது வந்து அங்க போறாங்க இங்க போறாங்க வெளிநாடு போறாங்க ஊட்டி போறாங்க காஷ்மீர் போறாங்க இல்ல வந்து தாய்லாந்து போறாங்க அமெரிக்கா போறாங்க எங்கேயுமே போகாம பிரசாத் டீலக்ஸ் ரெக்கார்டிங் தியேட்டர்ல ஒரு சின்ன ரூம்ல
உண்மையிலேயே அது ஒரு சாதனை. அந்த படத்திற்கு பிறகு ஒரு சின்ன தேக்கம், பின்னர் மக்கள் ஆட்சி என்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்திலே வந்திருந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் சமகாலத்திலே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அவர்களுடைய அந்த பரிமாணங்களாக இருந்தன. அந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைந்தது உங்களுக்கு. ஆனால் அந்த படத்தை எடுத்ததன் மூலம் நீங்கள் பல சவால்களையும் சோதனைகளையும் சந்தித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அப்படியா?
நிச்சயமா, நிச்சயமா. தமிழ்நாட்டில் வந்து இல்ல இந்தியாவில் வந்து ஒரு எழுதப்படாத சட்டம் இருக்கு. வந்து இங்க பொய்ய சொல்லி வாழலாம், உண்மையை சொல்லி வாழ முடியாது. இதுதான் தமிழ்நாட்டோட எவ்வளவுத்திலேயே இருக்கலாம், ஆனா தமிழ் இந்தியாவில் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. இங்க உண்மையை சொன்னா யாருக்கும் பிடிக்காது. அந்த ஒரு தேக்கம் கூட வந்து நான் வந்து குற்றப்பத்திரின்னு ஒரு படம் வந்து அப்போ ராஜீவ்காந்தி மரணத்தை பெண்ணணிய வச்சு ஒரு படத்தை நான் இயக்கதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் பண்ண மிகப்பெரிய தவறுன்னு நினைக்கிறேன். தவறு இல்ல, அது உண்மையை சொன்னதுக்காக வந்து ஏற்பட்ட தவறு. அது பொய்யா சொல்லி வாழ்ந்துட்டு போலாம், உண்மையை சொல்ல முடியாதுங்கிற மாதிரி. அப்புறமா வந்து மக்களாட்சி வந்து ஏறக்குறிய அன்னைக்கு தமிழ்நாட்டுல நிலவன எல்லா உண்மைகளுக்கும் வந்து அது வந்து மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. அதை வந்து அதனால என் சொந்த வாழ்க்கையில திரைப்படத்துறையில நிறைய சவால்களை நிறைய போராட்டங்களை எதிர்கொண்டேன். இருந்தா கூட வந்து நான் ஒரு படைப்பாளியா வந்து அந்த போராட்டங்களை நான் வந்து எடுத்துக்கிட்டேன்.
உண்மை. இந்த குற்றப்பத்திரிகை திரைப்படம், அந்த திரைப்படத்தை எடுத்து அதன் மூலம் கிடைத்த சோதனைகள் என்பது
என்ன?
குற்றப்பத்திரிகை, குற்றப்பத்திரிகை திரைப்படத்தை எடுத்து அந்த படத்தினுடைய வெளியீடு தாமதம் ஏற்பட்டது கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக. அப்படியான ஒரு சோதனைக்கு பின்னர் நீங்கள் உங்களுடைய பாணியை நீங்கள் மாற்றிக்கொண்டீர்களா? ஏனென்றால் இடையிலே சில படங்கள் வந்தன. ராஜஸ்தான் திரைப்படம், அது கூட நடைமுறை பிரச்சினை என்றாலும் கூட சில திரைப்படங்கள் வந்த பொழுது அந்த பாணி என்பது செல்வமணி என்ற அந்த இயக்குநருடைய தனி முத்திரையாக இல்லாமல் போனதற்கு இப்படியான ஒரு படத்தினுடைய சோதனை கூட காரணமாக இருந்திருக்குமா?
நிச்சயமா, நிச்சயமா இருந்திருக்கும். வந்து ஒரு குற்றப்பத்திரிகைக்கும் மக்களாட்சிக்கும் பின்னால எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது. தமிழ்நாட்டில் உண்மையை சொல்லி வாழ முடியாது தெரிஞ்சது. அப்போ உண்மையை சொல்றத வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். ராஜஸ்தான்ல கூட ஒரு உண்மை இருக்கு. ஆனா உண்மையை விட அதை கொஞ்சம் பொய்யும் கற்பனையுமா கலந்து அந்த படம் பண்ணதால வந்து என்னோட நான் தேர்ந்தெடுத்த இதுல வந்து நானே விலகிட்டேன். அது வந்து அப்போ அது ஏன்னா எதன் மேல வந்து உங்களுக்கு நம்பிக்கையும் ஆதிக்கமும் இருக்கும், அதுல படம் பண்ணாதான் வந்து உங்களுக்கு வந்து நிச்சயம் வெற்றி கிடைக்கும். பொய் உங்களுக்கே நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயத்துல நீங்க படம் பண்ணும் போது வெற்றி வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். அதனாலதான் அது மாதிரி அது என்னோட வெற்றிக்கும் என்னோட தோல்விக்கும் வந்து இதுதான் முதன்மையான காரணம் நான்
நினைக்கிறேன். இன்றைக்கு வந்து உங்களுடைய பாணியை அடியொட்டி பல இயக்குநர்கள் வெற்றியை கண்டிருக்கிறார்கள், கண்டு வருகிறார்கள். மீண்டும் அந்த செல்வமணியை நாம் எப்பொழுது பார்க்க போகின்றோம்?
இப்போ அதுக்கான முயற்சி தான் இப்ப வந்து எடுத்துட்டு இப்ப வந்து ஒரு புதிய படம், ஒரு புதிய பாணியிலான இந்த பாணி கூட வந்து ஒரு புதிய பாணிய படம் வந்து ஒரு 6 மாதமா யோசிச்சு இப்ப இந்த படம் தூங்க இருக்கிறேன். அதாவது வந்து மார்ச்ல வந்து ஷூட்டிங், பிப்ரவரி மாதம் எண்ட்ல மார்ச் ஷூட்டிங் போறதா பிளான் பண்ணிருக்கேன். இந்த படம் வந்து தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு வாசலை திறந்து விடும். நான் தான் வந்து தமிழ் சினிமாவில பிரம்மாண்டத்தோட வாசலை திறந்து வச்ச ஒரு இயக்குனர். அதே போல இப்போ வந்து ஒரு வாசல திறக்க இருக்கிறேன். இந்த வாசல் வந்து தமிழ் சினிமாவில வந்து இன்னொரு புதிய பரிமாணத்தை தமிழ் சினிமாவுக்கு திறந்து விட போகுதுங்கிறதுல வந்து அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. அந்த படம் வந்து மிக விரைவில் தூங்க இருக்கிறேன். அது வந்து ஒரு ஷார்ட் டைம் படமா கூட இருக்கும் அந்த படம்.
நிச்சயமாக அந்த வாய்ப்புக்காக அந்த படத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஆவலோடு நானும் ஒரு ரசிகனாக இங்கே காத்திருக்கின்றேன். நிறைவாக எமது ஈழத்தமிழர்கள், ஈழத்தமிழர்களுடைய போராட்டங்கள், அவர்களுக்காக குரல் கொடுத்தவர் என்ற வகையிலே இன்னும் ஒரு பரிமாணம் செல்வமணி என்கின்ற ஒரு மனிதநேயமிக்க மனிதரை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய நிலையிலே அரசியல் அநாதைகளாக இருக்கக்கூடிய இந்த ஈழத்தமிழினம் பற்றி உங்களுடைய பார்வை என்ன?
இது வந்து ஒரு கடினமான கேள்வி. இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு கடினமான கேள்வி. இருந்தாலும் வந்து இப்போ இதுக்கு வந்து ஒரு தமிழ் இனத்தில் பிறந்த ஒரு சக்தியா இல்ல ஒரு மனிதனா ஒரு தமிழனா பதில் சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கு. இப்போ எந்த சுதந்திரமும் பிறரால வாங்கி கொடுக்கப்படுறதில்ல. எந்த சுதந்திரம் வந்து இன்னைக்கு இருக்கிற தமிழ் ஈழத்தமிழர்களுக்கு ஈழ சகோதரர்களுக்கு நான் ஒரே ஒரு உண்மையை தான் சொல்ல விரும்புறேன். அதாவது வந்து எந்த சுதந்திரமும் பிறரால் பெற்றுத்தரப்படுவதில்லை. அந்த அந்த பிறரை நம்பியதால வந்த சோதனை தான் இழப்பு தான் இன்னைக்கு ஈழ சுதந்திரத்துக்கு ஈழ போராட்டத்துக்கு ஒரு பின்னடைவு. இன்னொருத்தரை நம்பும் போது அவங்களோட ஆளுமை கூட வந்து இப்போ அவங்க ஒருத்தர் உதவி பண்ணும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது மாதிரி பண்ண வேண்டிய ஒரு கால ஒரு வந்து எல்லா நீங்க உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லா போராட்டமும் அது கியூபாவில இருந்து இல்ல வந்து இந்தியாவில இருந்து இல்ல இன்னைக்கு சுதந்திரத்தை அடைஞ்சிருக்க எல்லா நாடுகளுமே அந்த நாட்டு மக்களால அந்த நாட்டு சக்தியாலதான் வந்து அந்த சுதந்திரம் அடையப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஈழ சுதந்திரம் வந்து பெரும்பாலும் வந்து அது இந்தியாவை சார்ந்திருக்கிறதால அதன் வெற்றியும் இந்தியாவை சார்ந்திருக்கு தோல்வியும் இந்தியாவை சார்ந்தது ஆயிடுச்சு. வெற்றியை வந்து இந்தியாவை சார்ந்ததா அமையும் போது தோல்வியும் துரோகமும் கூட இந்தியாவை சார்ந்ததா அமைஞ்சிருச்சு. அதுதான் இன்னைக்கு இந்த ஈழ சுதந்திரம் வந்து இன்னைக்கு பெரிய பின்னடைவு ஏற்படுத்து மிகப்பெரிய காரணமே வந்து எனக்கு வந்து இந்தியாவை நம்பினதான் வந்து இந்திய அரசாங்கத்திலிருந்து இந்தியர்களுக்கு வந்து ஒரு மாறலான தார்மீகமான ஆதரவு மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து சுதந்திரத்தை அவங்களே வந்து முன்னெடுத்து எடுத்து சென்றிருந்தா இன்னைக்கு இந்த பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்காதுங்கிறது என்னோட கருத்து. இன்னைக்கு அதோட மிகப்பெரிய சோதனை. இப்ப நான் வந்து இப்ப கூட வந்து அமெரிக்கா போயிட்டு வந்தேன். மற்ற நண்பர்களை பேசும்போது அன்னைக்கு வந்து நான் ஏறக்குறைய நிறைய வெளிநாடுகளுக்கு போகும்போது எல்லா ஈழ சகோதரர் பாக்குறது வந்து ஒரு பகுதி நேர வேலையாவே வச்சுட்டு இருக்கேன். அப்ப போகும்போது எனக்கு தெரிஞ்சது வந்து ஒரே தலைமை ஒரே உணர்வு ஒரே இலக்கு ஈழத்தமிழர்கள் ஒரு பிரிவுதான் அன்னைக்கு நான் வந்து எல்லா இடத்துலயும் பார்த்தேன். ஆனா இன்னைக்கு போகும்போது ஒரு துக்ககரமான ஒரு இல்ல வந்து அவமானகரமான ஒரு ஒரு உண்மையை நான் வந்து சந்திக்க வேண்டியது. இப்ப போகும்போது நான் வந்து யாழ்ப்பாண தமிழன், நான் வந்து கிளிநொச்சி, நான் வந்து வவுனியா, நான் கொழும்புல இருக்கேன், இப்ப ஒரு இல்ல நான் இந்த ஜாதியத்தில் இருக்கேன், இப்ப இவங்களும் பின்னாடி இருக்கேன்னு வந்து இந்த ஈழங்கிறதே வந்து ஒரு பெரிய பகுதி. அதுல வந்து பகுதியா வந்து என்னுடைய ஈழ சகோதரர்கள் பிரிஞ்சு நிக்கிற ஒரு உண்மையை பார்க்கும்போது முள்ளிவாய்க்கால ஏற்பட்ட வழியை விட நான் மிகப்பெரிய வழியை இப்போ அமெரிக்கா போயிட்டு வந்த போதுதான் நான் வந்து உண்மையாவே வந்து அத வேதனையை உணர்ந்தேன். முள்ளிவாய்க்காலதான் என் அன்னைக்கு மே 18-17 நடந்த சோதனை தான் வந்து என் வாழ்க்கையில வந்து என்னுடைய அங்க என்னோட தந்தை இருந்த பிறகு வந்து நான் அடைஞ்ச மிகப்பெரிய சோகமே வந்து அன்னைக்கு அந்த முள்ளிவாய்க்காலோட நிகழ்வு தான். ஆனா அந்த சோகத்தையும் மிஞ்சிற சோகமா இன்னைக்கு வந்து நான் வந்து உலக நாடுகள் இருக்கிற ஈழத்தமிழர்களை பார்க்கும்போது பல பகுதிகளா பிரிஞ்சு நிக்கிறாங்க. இப்ப இவங்க என்னைக்கு ஒன்னு சேருவாங்க, இவங்க யாரு ஒண்ணு சேர்த்தாங்க, என்னைக்கு ஈழம் வந்து சுதந்திரம் அடையிறது இல்ல என்னைக்கு ஈழ மக்கள் தன்னுடைய சுதந்திரத்தை அடைவாங்கிற மிகப்பெரிய கேள்வியை வந்து இந்த பயணம் ஏற்படுத்துச்சு. தயவு செய்து உங்களுக்காக குரல் கொடுத்த இல்ல உங்க விடுதலைய விருந்தின எதிர்நோக்கின உங்க ஒரு ஈழ தலைவர்கள உரிமையை நிலைநாட்டுறதுக்காக போராடின ஒரு சிறிய அணிலா சிறிய சக்தியா நான் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வந்து கேட்கிற ஒரே ஒரு விண்ணப்பம் வேண்டுகோள் எது ஒன்னாலும் நீங்க வச்சுங்க. தயவு செய்து ஜாதியால இனத்தால பகுதியால பிரிஞ்சு போயிடாதீங்க. ஈழத்துல இலங்கையில வந்து கஷ்டப்படுற சுதந்திரம் கிடைக்கப்படாத ஒரு தமிழனா ஒரு இனமா ஒண்ணு சேருங்க. அன்னைக்குதான் வந்து உங்களுடைய சுதந்திரம் வந்து உங்க கதவை தட்டுங்கிறத வந்து எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. தயவு செய்து ஒண்ணு சேருங்க, உங்க சுதந்திரத்தை நீங்களே பெற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்களிடம் எதிர்பார்க்காதீங்க. உங்க சுதந்திரத்தை நீங்கள் போராடுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள்.
நிச்சயமாக உண்மையிலேயே செல்வமணி அவர்களே, உங்கள் கருத்துக்கள் உண்மையிலேயே யதார்த்தமானவை. அவை ஜீரணிக்க கஷ்டம் என்றாலும் கூட அவைதான் இப்பொழுது நாம் காணுகின்ற நிதர்சனங்களாக இருக்கின்றன. உண்மையிலேயே எமது கஷ்ட காலத்திலும் அவை நல்ல அறுவடைகளை சந்திக்காவிட்டாலும் கூட அவற்றுக்காக குரல் கொடுத்த உணர்வாளர்களிலே நீங்கள் மறக்க முடியாதவர். அந்த வகையிலே நாம் இன்றும் உங்களை எமது நெஞ்சிலே வைத்திருப்போம். உங்களுடைய திரை உலகம் என்ற அந்த அனுபவத்திலிருந்து இன்னொரு பரிமாணமாக இந்த பேட்டி நிறைவு பெறுகின்றது. அந்த வகையிலே நேர்கள் சார்பிலே எமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
நன்றி பிரபாகர். நான் கூட வந்து ஆஸ்திரியாவில் வசிக்கின்ற அனைத்து தமிழர்களுக்கும், குறிப்பாக ஈழத்தமிழர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஆஸ்திரேலியா வரக்கூடிய சந்தர்ப்பம் அமையுமானால் எனக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு ஒரே தமிழன், ஒரே பிரிவு, ஒரே ஈழங்கிற ஒரே சிந்தனையோடு நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இருக்க வேண்டும் என்பதுதான். அந்த பரிசனை நீங்கள் கொடுக்கும்போது நான் மிகப்பெரிய மட்டற்ற மகிழ்ச்சி அடைவேன். நன்றி வணக்கம், வாழ்த்துக்கள்.
நன்றி வணக்கம்.